وما بدلوا تبديلا. وقال الله سبحانه وتعالى أيضا: ومن الناس من يشري نفسه ابتغاء مرضات الله والله رؤوف بالعباد. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من التمس رضا الله بسخط الناس رضي الله عنه وأرضى عنه الناس، ومن التمس رضا الناس بسخط الله سخط الله عليه وأسخط عليه الناس، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய, சங்கைக்குரிய, மதிப்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, எப்பொழுதும் நாம் நல்ல விடயங்களை இது எனக்கு தேவை என்ற நோக்கத்தோடு கேட்கும் பொழுது பேசக்கூடியவர் யாராக இருந்தாலும் அது எந்த நாவிலிருந்து வெளிப்பட்டாலும் கேட்கக்கூடியவருடைய உள்ளத்தை பொறுத்துதான் அவருக்கு பிரயோசனம். எந்த சபையிலே எந்த வார்த்தையின் மூலம் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்களை ஹிதாயத்துகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பது எங்களில் யாருக்கும் தெரியாது. சில சமயங்களில் சிலர் 65 வயதில் இருக்கும் பொழுது சில விடயங்களை கேட்கிறார்கள், கவலைப்படுகிறார்கள், இதை நான் 20 வயதில் இருக்கும் பொழுது கேட்டிருந்தால் எவ்வளவு பிரயோசனமாக இருந்திருக்கும். மஅரூஃப் கரதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மிக முக்கியமான முஹத்தீஸ், அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருங்கிய ஒரு நல்ல மனிதராக இருந்தார். அவர்களுடைய இபாதத் அல்லாஹ்வுடன் அவர்களுக்கு இருந்த தொடர்பு ஒரு ஆச்சரியமானதாக இருக்கும். இவர்களிடம் கேட்கப்பட்டது: கைஃப இஸ்தலஹ்த மஅ ரப்பிக, ரப்புடன் இவ்வளவு நெருங்கிய தொடர்பு, இந்த நிலையை அடைவதற்கு உங்களுக்கு எது காரணமாக இருந்தது, எப்படி இந்த நிலையை அடைந்தீர்கள், ரப்பை அடையும் வரையிலே விடாமுயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், இது எங்கிருந்து ஆரம்பித்தீர்கள். அவர்கள் சொன்னார்கள்: நான் ஒரு வியாபாரி, சாதாரண ஒரு மனிதராக இருந்தேன், வியாபார நோக்கத்திலே கூஃபாவுடைய பாதையிலே நான் நடந்து சென்று கொண்டிருக்கிறேன். அசர் தொழுகைக்கான அசான் சத்தம் கேட்டேன், மஸ்ஜிதுக்கு போய் அசர் தொழுது விட்டு வருவோம் என்று நான் கூஃபாவுடைய அந்த பள்ளிக்குள் நுழைந்தேன். அசர் தொழுது விட்டு என்னுடைய வேலைக்கு செல்வோம் என்ற நோக்கம். தொழுது முடிந்ததன் பின்னால் நான் எழுந்து வருவதற்கு ஆயத்தமாகிறேன். அங்கே ஒரு மனிதர் எழுந்தார், அழகான தோற்றத்தில் இருந்தார். அவருடைய கம்பீரமும் வெளிப்பட்டு கொண்டிருந்தது. அவர் எழுந்து உபதேசம் செய்ய ஆரம்பித்தார். எனக்கு மிகப்பெரிய வெளியிலே தேவை இருந்தாலும் இந்த பயான கொஞ்சம் கேட்டுட்டு போவோமே என்ற நோக்கத்தில் நான் அந்த பயானில் உட்கார்ந்தேன். ஏதோ நல்ல விடயம் பேசப்போகிறார், சில விடயங்களை கேட்டுவிட்டு செல்வோம் என்ற நோக்கத்தில் அந்த சபையில் உட்கார்ந்தேன். அவர்கள் அவர்களுடைய பயானிலே ஒரு விடயத்தை சொன்னார்கள், அதைத்தான் நான் எடுத்துக்கொண்டேன். சொன்னார்கள்: மன் கான மஅ அல்லாஹி தாரதன் ஃபதாரதன் கான அல்லாஹு மஅஹு தாரதன் வதார. யார் அல்லாஹ்வுடன் நேரம் கிடைக்கும் பொழுது ஆகிவிடுவார். நேரம் கிடைச்சா கொஞ்சம் ஜிக்ரு செஞ்சு கொள்வோம், எல்லா வேலையும் முடிஞ்சு நேரம் கிடைச்சா கொஞ்சம் குர்ஆன் எடுத்து ஓதிக்கொள்வோம், நேரம் கிடைச்சிட்டா கொஞ்சம் ஏதாவது நல்ல விடயங்களில் உட்கார்ந்து கொள்வோம். நேரம் எடுத்தல்ல, நேரம் கிடைத்தான். யார் இப்படி அல்லாஹ்வுடன் ஆகிவிடுகிறாரோ அல்லாஹ்வும் அவருடன் அப்படித்தான் இருப்பார். இரண்டாவது சொன்னார்கள், வமன் அரத அனில்லா அரதல்லாஹு அன், எனக்கு அல்லாஹ்வுடைய அருளும் ரஹ்மத்தும் விருப்பமும் பொருத்தமும் தேவையில்லை என்று யார் புறக்கணித்து குறுமுதுகு காட்டி ஓடுகிறானோ அல்லாஹ்வும் அவனை புறக்கணித்து விடுவார். மூன்றாவது சொன்னார்கள், மன் அக்பல அலல்லாஹி பி குல்லியத்திஹி அக்பல அல்லாஹு அலைஹி பி வாஸி ரஹ்மதி, யார் முழுமையாகவே தன்னுடைய திசையை அல்லாஹுவை நோக்கி ஆக்கிக் கொள்கிறாரோ, நான் எப்படியாவது ரப்பை அடைய வேண்டும், எனக்கு தேவை அல்லாஹுடைய பொருத்தம், அதற்கு நான் எதையும் அர்ப்பணிக்க தயார். கிடைக்கும் நேரம் அல்ல, இவர் நேரத்தை தேடுகிறார், சந்தர்ப்பங்களை தேடுகிறார், இதன் மூலம் அந்த ரப்பை அடையலாமா, இங்கும் அதனை அடைவதற்கு வழிகள் இருக்கிறதா என்று யார் அல்லாஹ்வை அடைவதற்கு தன்னை முழுமையாகவே அந்த திசையை நோக்கி ஆக்கிக் கொள்கிறாரோ அல்லாஹும் தன்னுடைய முழு ரஹ்மத்துடன் அவன் பக்கம் திரும்பி விடுகிறான். சொன்னார்கள், இந்த வாசகத்தை அந்த பயானிலிருந்து நான் எனக்கு வாழ்க்கைக்கு எடுத்துக்கொண்டேன். இன்னும் பல இடங்களில் சொல்லுவதற்கல்ல, பயான் பண்ணுவதற்கல்ல, டைரியிலே எழுதி வைப்பதற்கல்ல, என்னுடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொண்டேன். அன்றிலிருந்து ஆரம்பித்தேன். அல்லாஹ் அவனை அடைவதற்குரிய பல வழிகளை திறந்து தந்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு விருப்பமாகிவிட்டால் அப்படித்தான். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நாள் ஒரு பஜார் வழியால் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒரு மனிதனை கவனிக்கிறான். அவன் பிக்பாக்கெட் அடிச்சு கொண்டிருக்கான், ஒரு திருடன். தொழுகை நேரமாகியவுடன் மஸ்ஜிதுக்கு சென்றார்கள். பள்ளி வாயலுக்குள் தொழுகைக்காக வேண்டி வந்தவர்கள் அவனும் ஒரு இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலுக்கு சரியான கவலை. இவனை பார்த்து வெளியில திருடுறான், அடுத்தவன் சொத்த சூறையாடுறான், தொழுகைக்கினே தொழுக நேரத்துக்கு பள்ளிக்கும் வாரான். பாவமே இந்த மனிதன், இவனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமோ? தொழுது முடிந்தவுடன் அவனை அழைத்து, இப்படிப்பட்ட ஒரு தவறான செயலில் ஈடுபடுகிறாய், பிறகு தொழுவதற்கு மஸ்ஜிதுக்கும் வருகிறாய், இது எப்படி? உனக்கு இது பூர்த்தியான பிரயோசனத்தை உண்டாக்காதே. அவன் சொன்னான், இமாம் அவர்களே, அவன் விளங்கிய ஒரு விளக்கத்தை இமாம் இடத்திலே முன்வைத்தான். நான் ஒரு பாவி, நிறைய பாவங்கள் செய்கிறேன், ஆனால் அல்லாஹுவை அடைவதற்குரிய முழு வாயில்களும் மூடப்பட்டிருக்கிறது, ஒரு வாயிலையாவது திறந்து வைக்க வேண்டுமே. இது அவன் அப்படி விளங்கியதினால் அப்படி செயல்படுகிறான். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலும் துஆ செய்து விட்டு சென்று விட்டார்கள். அல்லாஹ் எனக்கு ஹிதாயத்தை வழங்கட்டும். சொல்கிறார்கள் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ், சில வருடங்களுக்கு பின்னால் நான் உம்ராவுக்கு அல்லது ஹஜ்ஜுக்கு சென்றிருந்தேன். அங்கே காபாவை தவாஃப் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதனை கண்டேன். அவன் ஏங்கி ஏங்கி கண்ணீர் வடித்து அழுது கொண்டிருக்கிறான். அவனுடைய துஆவும் வித்தியாசமாக இருந்தது. கொஞ்ச நேரம் நான் அவனை நோக்கி அவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுது எனக்கு தோன்றியது, இவன் அந்த மனிதன்தானே. அன்றே பிட்பாக்கெட் அடித்து விட்டு மஸ்ஜிதுக்குள் வந்து இவனுக்கு உபதேசம் செய்த அந்த மனிதன் அல்லவா இவன்? துஆ முடிந்தவுடன் அழைத்து கேட்டான், நீ இன்ன மனிதன் இல்லையா, ஆம் இமாம் அவர்களே, அல்லாஹ்வை அடைவதற்குரிய ஒரு வாயிலை திறந்து வைத்திருந்தேன், அல்லாஹ் அதன் பரக்கத்தினால் இப்பொழுது முழு வாயில்களையும் திறந்து தந்து விட்டான், நான் இப்பொழுது முழு பாவங்களுக்கும் மன்னிப்பு கேட்டு அந்த ரப்பை அடையும் வழியிலே விடா முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன், துவா செய்யுங்கள் என்று. இதை வச்சு கொண்டு ஒத்தர் குறுக்கு வழியில யோசிச்சாருண்டா இருக்கிறதும் இல்லாமல் நாங்களும் தொழுகையை மட்டும் தொடர்ந்து வச்சுக்கொண்டு மற்றவர்கள் எல்லாம் ஈடுபடுவோம் பட்டியில ஹராசுல பாவத்துல. அவன் விளக்கத்துக்கு அவன் செய்தான், நல்லா திறந்து கொடுத்தான். கண்ணியமானவர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு மனிதன் எப்பொழுதும் வாழ்க்கையிலே முயற்சி செய்ய வேண்டிய ஒன்றுதான் அல்லாஹுடைய பொருத்தத்தை மௌத்தாகுவதற்கு முன்னால் நான் எப்படியாவது அடைந்து கொள்ள வேண்டும், அதற்குத்தான் இந்த வாழ். மனிதன் எதனை தனக்கு மிகவும் அவசியம், தேவை, முக்கியம் என்று கருதுகிறானோ அதனை அடைவதற்காக வேண்டி எப்படியெல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் முயற்சிக்கிறான். இவைகளை எல்லாம் செலவழிக்க வேண்டுமோ அந்த அனைத்தையும் செலவழிக்கிறான். ஒருவருக்கு எனக்கு இப்பொழுது வீடு தேவை, எனக்கு இப்ப சொந்த ஒரு வீடு அவசரமாக கட்ட வேண்டும் தேவை உள்ளத்துல வந்துட்டு என்ன செய்வார், காணிய வாங்கி வீட கட்டுவதற்குரிய எத்தனை முயற்சியில் அவர் ஈடுபடுவார், எப்படி அவசரமாக எனக்கு தேவையான ஒரு வீட்டை வாங்கி கொள்ளலாம், அதுக்கு பணத்தை தேடுவார், உள்நாட்டில் இருந்து எனக்கு இந்த நோக்கத்தை அடையிறதுக்கு ஏலாண்டா குடும்பம் புள்ளகளை விட்டுட்டு வெளியில பறக்கிறதுக்கும் தயாராகுவார், ஏன் எப்படியாவது வீடு அடையும், காண்றவங்கள்ட்ட எல்லாம் சொல்லுவாரு, துவா செய்யுங்க அவசரமா வீட்டு வேலை ஆரம்பித்து இருக்கிறேன் முடிச்சு கொள்ளணும், உம்ராக்கு போறவர்டையும் சொல்லுவாரு, ஹஜ்ஜுக்கு போறவர்டையும் சொல்லுவாரு, எத்தனையோ பேர்ட்ட ஐடியா கேட்பாரு, ஏன் எனக்கு இது அவசியம் தேவை என்று வந்ததினால் அதற்கு என்ன என்ன வழிகள் இருக்கிறதோ அந்த எல்லா வழிகளிலும் முயற்சி செய்கிறார், தேவை அவசியம் முக்கியம் என்று கருதி. எனக்கு இப்பொழுது ஒரு வாகனம் வாங்கியே ஆக வேண்டும், அவர் எப்படியெல்லாம் முயற்சி செய்கிறார், சில நேரங்களிலே ஹலாலாக முயற்சி செய்து சரிவராத கட்டத்திலே ஹராத்தின் பக்கமும் செல்லுகிறார், என் தேவை என்று கருதியது அவசியம் என்று உணர்ந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை மிகவும் அவசியம், தேவை, கட்டாயம் என்று கருதியதினால் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அதை அடைவதற்கு முழு வாழ்க்கையையும் அர்ப்பணித்தார். அதுதான் அல்லாஹுடைய பொருத்தம். உலகத்தில் எவ்வளவு பெருமதியான ஒரு பொருளாக இருந்தாலும் அதனை அடைவதற்கு கூடினால் மனிதன் பணம் செலவழிப்பான், உடம்புடைய ஆரோக்கியத்தை செலவழிப்பான், உயிரை கொடுத்து அடைவதற்குரிய ஒன்றில்லை, அந்த அளவுக்கு பெருமதியான ஒன்று. உலகத்திலுள்ள எந்த பெருமதியான பொருளாக இருந்தாலும் மனிதன் அதனை உயிரை கொடுத்து அடைந்தான் என்றால் அவனை மடையன் என்று முழு உலகமும் கூறும், ஏன் இந்த உயிர் இருப்பதினால்தான் அந்த பொருள்களுக்கு பெருமதி. ஆனால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறதே, இந்த பொருத்தத்தை அடைவதற்காக வேண்டி மனிதன் உயிரைத்தான் கொடுக்க வேண்டும் என்ற கட்டம் வரும் பொழுதே அதை கொடுத்து அடைந்தாலும் அதுவும் போதா, இந்த இடத்தில் என்னுடைய கழுத்தை கொடுத்துத்தான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையலாம் என்றால் அதை கொடுத்து மனிதன் இந்த பொருத்தத்தை அடைய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு வாழ்நாளில் இரவு தொழுவார்கள், எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு தொழுகை, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சில சஹாபாக்கள் வந்து கேட்டார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு தொழுகையை வர்ணியுங்கள், என வர்ணிக்கப்பட வேண்டிய நிலையில் அந்த தொழுகை இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், எத்தனை ரகாத்துகள் தொழுதார்கள் என்பதை சொல்லலாம். அவனுடைய அழகையும் வர்ணனையும் பற்றி விசாரிக்க வேண்டாம், அதனை வர்ணித்து முடிக்க முடியாது. தொழுகை என்பது அப்படிப்பட்டது. நாலு ரகா தொழுவார்கள், திரும்பவும் நான்கு ரகா தொழுவார்கள், திரும்பவும் மூன்று ரகா தொழுவார்கள், மொத்தம் பதினோரு ரகாத் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் அந்த ஒவ்வொரு ரகாத்தினுடைய ஒவ்வொரு ருகூவினுடைய ஒவ்வொரு சுஜூதினுடைய அழகையும் நீளத்தையும் பற்றி கேட்க வேண்டாம். அதனுக்கு வர்ணித்து முடிக்கிறது ரகாத்துடைய தொகைகளை சொல்லலாம். சில நேரங்களில் பாதி இரவு, சில நேரங்களில் முக்கா இரவு. அநேகமாக சுபுஹு தொழுகைக்காகவே மஸ்ஜிதுக்கு வரும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கால்கள் வீங்கி இருக்கு. நாங்க கால்கள் வீங்குவதை பார்த்திருப்போம், நீண்ட பிரயாணம் செய்து வந்திருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுஹு தொழுகைக்கு வரும் பொழுது அநேகமாக கால்கள் வீங்கி இருக்கும், இரவெல்லாம் நின்று தொழுதவினார். இவ்வளோ கஷ்டப்பட்டு தொழுதுட்டு இத்தனை நீளமான ருகூகள் சுஜூதுகள் செய்துவிட்டு முழு வாழ்நாளிலும் அல்லாஹ்விடத்திலே முதலாவது எதனை கேட்டார்? கடைசி வித்துருடைய அந்த ஒரு ரகாத்தையும் தொழுது தலாம் கொடுத்து விட்டு இன்னும் அல்லாஹுவை புகழ்ந்து விட்டு முழு வாழ்நாளிலும் மௌத்து வரையிலே கேட்டது அல்லாஹும்மா இன்னி அஊது பிரிலாக மின் சஹதி, யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தம் எனக்கு வேண்டும், நீ என் மீது வெறுப்படைந்து விடாதே, கோபப்பட்டு விடாதே. யா அல்லாஹ் நீ என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும், என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும், என் மீது வெறுப்படைந்து விடாதே, அதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் முழு வாழ்நாள். ஏன், இதுதான் எனக்கு வாழ்க்கையிலே தேவை என்பதை கருதியதினால், முக்கியம் என்று விளங்கியதினால். இப்ப உம்ராக்கு போறதுக்கு நீயத்து வெச்சதுல இருந்து யோசிக்கிறாரு, காபத்துல்லாவை கண்ட உடனே முதலாவது எதை கேட்போம்? அதுக்கு ஆயிரம் பேருக்கு அபிப்பிராயம் கேட்கிற, முதலாவது எதை கேட்கிற? வீட்டு பிரச்சனையை கேட்கிறதா, கடையில பறக்கத்தை கேட்கிறதா, புள்ளையிட எக்ஸாம கேட்கிறதா, மகண்ட தொழிலை கேட்கிறதா? ஏன் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் காபாவை பார்க்கும் பொழுது எனக்கு தேவை அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுக ரிலாகவல் ஜன்னா, பொருத்தத்தையும் சுவர்க்கத்தையும் வேண்டுகிறேன், இது கிடைத்தா வேறொன்றும் தேவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார் இப்னு மாஜாவிடம், ஒரு நாள் இரவு பக்கத்திலே தூங்கி இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இடையிலே கண் விழித்தேன் காணவில்லை. வீடு இருட்டு, சின்ன சாதாரண வீடு, பாத்தாங்க விலங்கல்ல. அதர தாயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், கையால் அப்படியே தடவி தடவி பார்த்தேன், எங்கேயாவது பிடிபடுகிறார்களா? அப்படியே கையை நான் நீட்டிக்கொண்டே செல்லும் பொழுது அன்னாருடைய குதிக்காலின் மீது என்னுடைய கைப்பட்டது. அப்பொழுது நான் விளங்கிக் கொண்டேன், இந்த நடு இரவிலே எழுந்து சுஜூதிலே இருந்து கொண்டிருக்கிறான், ஏதோ ஒன்றை திரும்ப 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 அழுதழுது கேட்டுக்கொண்டிருக்கிறார். தூக்கத்தை விட்டுவிட்டு அந்த நடு இரவிலே எழுந்து எங்களை போன்றவர்கள் திடீரென்று தொழுதுவிட்டு அழுதழுது துவா செய்வதாக இருந்தால் அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருக்கும் என்பதை அவரவர்கள் யோசனை பண்ணினா விளங்கும். எதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்? காது கொடுத்து கேட்டு இந்த ஒரே ஒரு விடயத்தை தான், அல்லாஹும்மா இன்னி அஊது பிரிலாக மின் சகதிக், யா அல்லாஹ் உன்னுடைய பொறுத்தத்தை வேண்டுகிறேன், நீ என்னை வெறுப்படைந்து விடாதே. இதுதான் வாழ்க்கையிலே எனக்கு தேவை என்பதை உணர்ந்ததினால் அதனைத்தான் இரவு தூக்கத்தை தியாகம் செய்து, இன்பமான சந்தோஷமான தூக்கத்தை தியாகம் செய்துவிட்டு நீண்ட நேரம் சுஜூதில் இருந்து கொண்டும் அதைத்தான் கேட்கிறார்கள். நீண்ட நேரம் நிலையில் இருந்து கால் வீங்க வீங்க தொழுதுவிட்டு முழு வாழ்நாளிலும் முதலாவது கேட்டது அதைத்தான், ஏன் அது இல்லாமல் எனக்கு மௌத்தாக முடியாது. இதுதான் வாழ்க்கையின் நோக்கம். ஹதீஸிலே வந்திருக்கு, ஒவ்வொரு நாளும் ஐந்து நேரம் தொழுகைக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லும் பொழுது ஓதிய துஆ, அதிலும் அந்த தொடர் துஆவிலே ஒரு விடயத்தை கேட்பார்கள், இப்திகா மர்வாதி, அல்லாஹும்ம பிஹக்கி ஸாயிலீன இலைக் வ பிஹக்கி ராகிபீன இலைக் வ பிஹக்கி மம்ஷாய ஹாதா இலைக் فَإِنِّي لَمْ أَخْرُجْ عَشَرًا وَلَا بَطَرًا وَلَا رِيَاءً وَلَا سُمْعًا بَلْ خَرَجْتُ اِتِّقَاءَ سَخَطِكَ وَبُتِغَاءَ مَرْضَاتِكَ. ஒவ்வொரு நாளும் ஐந்து நேர தொழுகைக்கு செல்லும், உன் பக்கம் ஆர்வம் கொண்ட நல்லோர்களின் பொருட்டால் வேண்டுகிறேன், உன் பக்கம் கையீட்டு கேட்கக்கூடிய அப்படிப்பட்ட நல்லோர்களின் பொருட்டால் கேட்கிறேன், உன்னுடைய இபாதத்துக்காக வேண்டி நடந்து வரக்கூடிய இந்த இபாதத்துடைய நடைகளின் வரக்கத்தின் பொருட்டால் கேட்கிறேன், நான் இப்பொழுது உன்னுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வருகிறேன், எனக்கு இதன் மூலம் மக்களுடைய பெயரும் புகழும் தேவையில்லை, முகத்தும் எனக்கு வேண்டாம், எனக்கு தேவை நீ பொருந்திக் கொள்ளவே. எவ்வளவு முக்கியம் என்று கருதி இருக்கிறார். சஹஜத்திலும் அதனை கேட்டுவிட்டு ஒவ்வொரு நாளும் ஐந்து நேரம் மஸ்ஜிதுக்கு செல்லும் பொழுது இந்த துஆவை தான் ஓதிக்கொண்டு போவார். யா அல்லாஹ் அவனுடைய பொருத்தத்துக்காக வேண்டி வருகிறேன், அதனை தந்துவிடு. தாய்ப்பிலே அடி வாங்கி கொண்டு பயங்கரமான அந்த நிலையிலே பரிசுத்தமான முபாரக்கான அந்த மீனி காயப்படுத்தப்பட்டு இரத்தம் சிந்திக் கொண்டிருக்கு. புகாரி ஷரீஃபில் இருக்கிறது, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உஹதிலே உங்களுடைய இந்த பற்கள் ஷஹீதாக்கப்பட்டது, அதை விடவும் சிரமமான ஒரு கஷ்டம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதா? சொன்னார்கள், தாய்ப்புடைய நிகழ்வு, அங்கிருந்து என்னை கருணுல் மனாதில் என்ற அந்த இடம் வரையிலே 3 மைல் தூரம் விரட்டி விரட்டி அடித்தார். சிறுவர்களையே, நான் மயக்கமுற்றுவிட்டேன். கருணுல் மனாதில் என்ற அந்த இடத்திற்கு வந்த பொழுதுதான் எனக்கு நினைவு வந்தது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னை தடவிய பொழுது, இவ்வளோ வருத்தப்பட்டு காயப்படுத்தப்பட்ட நிலையிலும் எதை சொன்னார்கள், அந்த கேட்ட துஆக்களினுடைய சுருக்கம் என்னவென்றால், யா அல்லாஹ் இந்த கஷ்டங்களுக்கு பகரமாக உன்னுடைய பொருத்தம் கிடைக்கும் என்றால், நீ என் மீது வெறுப்படையவில்லை என்றால், நீ என் மீது கோபப்படவில்லை என்றால், இது எனக்கு ஒரு பொருத்தை அல்ல. எதை உள்ளத்திலே வைத்திருந்தார், இந்த முழு சிரமத்துக்கும் கேவலத்துக்கும் கஷ்டத்துக்கும் பகரமாக உன்னுடைய பொருத்தம் கிடைக்கும் என்றால் இவைகளெல்லாம் எனக்கு ஒரு காரியமே. எது உள்ளத்தில் இருக்கிறதோ அதை அடைவதற்குத்தான் மனிதன் தன்னை கேவலப்படுத்திக் கொள்ளும். ஒருவளை அடைய வேண்டும் என்ற ஆசை வரும் போல இவருடைய அந்தஸ்தை இழக்கிறான், அவளை அடைந்தே ஆக வேண்டும். இவருட பணம் போறதும் விளங்குதில்லை, இவருட அந்தஸ்து கீழே போறதும் விளங்குதில்லை, முழு மனித சமூகம் பார்க்கறதும் விளங்குதில்லை, இவருட நோக்கம் அதை அடைந்தே ஆக வேண்டும், அதற்கு என்ன வந்தாலும் பிரச்சனை. ரசூலுல்லாஹ்வுடைய நோக்கம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை முழுமையாக அடைய வேண்டும், அதற்கு எதையும் சுமக்க தயார். இதே தர்பியாவை தான் கண்ணியத்துக்குரிய சஹாபாக்களுக்கும் கொடுத்தார். சஹாபாக்களில் ஒவ்வொருவரும் இதற்குத்தான் பயிற்சி பெற்றிருந்தார்.
அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்கு எதையும் இழப்போம், ரப்புடைய சந்தோஷம் கிடைக்கும் என்று வரும் பொழுதே எத்தனை உள்ளத்திலே உள்ள சந்தோஷங்களையும் தியாகம் செய்வோம். அது குழந்தையின் மூலம் வரக்கூடிய சந்தோஷமா, மனைவியின் மூலம் வரக்கூடிய சந்தோஷமா, காணி போனி சொத்துகளின் மூலம் கிடைக்கக்கூடிய சந்தோஷமா, அனைத்தையும் இழக்க தயார். அதன் மூலம் ரப்புடைய சந்தோஷம் கிடைக்கும். சஹாபாக்களுக்கு கொடுக்கப்பட்ட தர்பிய சஹி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் இந்த சம்பவத்தின் ஒரு பகுதி வருகிறது. ஏனைய வரலாறு கிதாபுகளில் விரிவாக அந்த காலத்தில் இருந்த வாலிப ஆண்கள் பெண்கள் கூட எப்படி இதில் பயிற்சி கொடுக்கப்பட்டிருந்தார். ஜுலை பி ரவியல்லாஹுவன் கேள்விப்பட்டிருப்போம் சம்பவம். ஜுலை பி ரவியல்லாஹுவன் ஒரு வாலிபன், எப்படிப்பட்ட வாலிபன், வரலாறுகளில் இருந்து விளங்க வருகிறது அவரிடம் அழகு இருக்கவில்லை, அந்தஸ்து இருக்கவில்லை, வாக்கும் இல்லை அவருக்கு, வயசும் போய்விட்டது, திருமணமாகவும் இல்லை. அவரும் நிராசையாகிவிட்டார். எனக்கு யாரும் பொன் தருவாங்களா என்ற வயசுக்கும் என்ற வாக்குக்கும் என்ற தோற்றத்துக்கும். சஹாபாக்கள் உள்ளவங்களே சில டைம்ல குழப்புவாங்க, இதை எப்படி கல்யாணம் முடிச்சிடல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில இருக்கும் பொழுது ஜுலைதீவிடம் கேட்டார்கள், ஜுலைதி கல்யாணம் முடிச்சிடலையா? ஆத்திரம் உண்டு. சொன்னாங்க, யார சூழல்லா, எனக்கு யாரும் முடிச்சு தருவாங்க. இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவலை வந்து உடனடியாக எழுதி கொடுத்தார்கள், நான் சொன்னதாக போய் இந்த அன்சாரி குடும்பத்திலே பொன் கேளு. அது நல்ல அந்தஸ்துள்ள ஒரு குடும்பம், அழகான ஒரு வாலிபத்தின் வாழக்கூடிய ஒரு குடும்பம். வாழ்க்கையில எனக்கு பொண்ணே கிடைக்காது, கல்யாணமே ஆகாது என்ற நிராசையாக இருந்தவருக்கு நல்லொரு குடும்பத்துல பொன் கிடைக்க போகுது. எழுதி கொடுத்த அந்த பேச்சு கேளு. அவரும் சந்தோஷமா போறார். அங்க போன வாப்ப முன்னுக்கு நிற்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தூ செய்திய ஒப்படைச்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பொன் கேட்க சொன்னாங்க. அவர் விளங்கினாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பொன் கேட்கிறார். உடனே அவர் சொன்னார், ரசூலுக்கு இல்லாத பொண்ணா, எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம், நான் உடனே தயார். இவர் சொன்னாரு, ரசூலும் பாக்கி இல்லை, எனக்கு கேட்க சொன்னார். அவருடைய முகம் அப்படியே மாறி, போங்க மசூரா பண்ணுவோமே அப்படி. மனைவியிடம் கொஞ்சம் கேட்டுக்கொள்றேனே, இவருக்கு சரியான ஆத்திரம் அடை, ரசூலும் பா சொல்லியே எனக்கு பொன் தர தயாரில்லாம். கவலையோட திரும்புறாங்க. ஆனால் அந்த காலங்களிலே வீடுகளுக்குள்ளே இருந்த வாலிப பெண்கள் எப்படிப்பட்ட ஈமானிய உணர்வுடன் தர்பியா கொடுத்து வளர்க்கப்பட்டிருந்த, திருமணமாகுவதற்கிருக்கக்கூடிய வாலிப பெண் அவரிடம் அழகும் இருக்கிறது, அந்தஸ்தான குடும்பத்திலும் இருக்கிறாள், ஈன் உள்ளத்திலே போடப்பட்டிருந்தது. அதனால் இந்த சம்பவத்தை பார்த்து கொண்டிருந்த வீட்டுக்குள்ளே இருந்த வாலிப பெண் வந்து தந்தையிடம் சொன்னால், வாப்பா அது யாரு தெரியுமா வந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புறத்தில் இருந்து தூதுவராக வந்திருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கட்டும், பிரச்சனை இல்லை, நான் அவரை முடிச்சு கொள்ள தயார் ரசூலுடைய வார்த்தைக்காக. அந்த வாலிப பெண் பேசுறார், நீ எனக்கு அவரை முடிச்சு தரலண்டா, நான் பயப்படுறேன், எங்களுடைய குடும்பத்துக்கு எதிராக குர்ஆனுடைய வசனங்கள் இறங்கி கியாமத்து வரையிலே மக்கள் ஓதிக்கொண்டிருப்பார். யாரு பேசுறா? கல்யாணமாகாத வாலிப பெண். எங்கட மகள்மாருக்கும் இப்படிப்பட்ட தர்பியத்து கொடுக்கப்பட்டிருக்கிறதா? யோசிப்பு. சின்ன ஒரு ஆசைக்காக வேண்டி ஈமானையே விட்டு தோன்றுகிறார். சிறிய ஒரு ஆசை நிறைவேறவில்லை என்பதற்காக வேண்டி தூக்குல போட்டுக்கொண்டு தொங்குறகான். அப்படிதான் இந்த வீட்டுடைய சூழல். வெளியிலே எந்த அளவு சூழல் மோசமாக இருந்தாலும் அவரவர்களுடைய வீடுகளுக்குள் ஈமானிய சூழல் இருக்கும் என்றால் அங்கிருந்துதான் நல்லோர்கள் உருவாகும். சொந்த வீட்டுக்குள்ளே ஈமானியத்தான தருமியாக்கள், சொந்த வீட்டுக்குள்ளே ஈமானியத்தான முதாக்கராக்கள், சொந்த வீட்டுக்குள்ளே அடிக்கடி தீனுடைய விடயங்கள் பேசப்பட்டு வீட்டிலே வளரக்கூடிய அந்த சூழல் சிறந்த சூழலாக இருக்கும் என்றால் அங்கிருந்து இப்படிப்பட்ட நல்லோர்கள் ஆண்களிலும் பெண்களிலும் உருவாகுவார். வெளியில சூழல் மோசமாக இருக்கிறது. ஆரம்ப காலங்களில் ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களுடைய காலங்களிலும் மக்காவினுடைய வெளியிலே சூழல் மோசமாக இருந்தது. ஆனால் வீட்டுக்குள்ளே வளர்ந்தவர்கள் ஈமானியத்தானவர்களாக வளர்ந்தார். சூழல் வீட்டுக்குள் இருந்தது. இந்த வாலிப பெண் இப்படி பேசுகிறான், அவரை முடிச்சுதாங்க, நான் அவரோட வாக்கை பார்க்க மாட்டேன், தோற்றத்தை பார்க்க மாட்டேன், அந்தஸ்தை பார்க்க மாட்டேன், எனக்கு ரசூலுடைய வார்த்தை தேவை. கேளுங்க கொண்டிருக்கிறார், நான் தயார். பாப்பா பார்த்தார், மகளே தயாராகிட்ட. உடனே அவரை வர சொல்லி திருமணத்துக்கு ஒரு ஏற்பாடு செய்யும். சந்தோஷம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் சொல்லுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அப்பனி திருமணத்துக்கு தயாராக சொல்லி கையில இருந்த சில பணங்களையும் கொடுத்தாங்க. சந்தோஷம், பஜாருக்கு போற எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு. பஜாருக்கு போறாரு திருமண ஏற்பாடு செய்வதற்கு. அங்க இருக்கும் பொழுதுதான் காவில் செய்தி விழுகிறது, மக்கள் அல்லாஹுடைய தீனுக்காக வேண்டி யுத்த மைதானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவருக்கு என்ன செய்யலாம், எனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அனுமதி தந்துட்டாங்க, நீங்க திருமணத்துக்கு தயாராகுங்க. அவருக்கு பசுவா எடுத்திருக்கலாம், இன்னும் மொத்தத்தை கேட்டிருக்கோம் தேவை. ஆனா அவரு பார்த்தார், இது வேற யாருக்கும் செய்யக்கூடிய ஒன்று இல்லை, ஏண்ட ரப்புடைய பொருத்தத்துக்கு நான் செய்ய வேண்டியது. உள்ளத்தில் இருந்தது அது. அதனால வாழ்க்கையிலே நிராசையாக இருந்த ஒரு ஆசை நெருங்கிவிட்டது, கிடைக்க போகிறது. ஆனால் அதை விட எனக்கு தேவை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்காக வேண்டி உலகத்தில் இந்த ஆசை அர்ப்பணித்து ரப்புடைய பொருத்தத்தை அடைவதற்கு ஒரு வழி. அந்த பணத்துக்கே யுத்தத்துக்குரிய ஏற்பாடுகள், யுத்த மைதானத்திலே போய் கலந்து கொண்டு. இது திருமணமாகாத வாலிபருடைய நிகழ்வு, திருமணமாகாத வாலிப பெண்ணுடைய உணர்வு. எல்லோரும் யோசிக்கிறார்கள், அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தம் எங்களுக்கு தேவை. அவர் போனார், யுத்த மைதானத்தில் ஷஹீதாகிட்டார். யுத்தம் முடிந்து விட்டது. ஒரு பக்கம் கனிமத்துடைய பொருள்கள் ஒன்று சேர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, மறுபக்கம் ஷஹீதாக்கப்பட்டவர்களுடைய ஜனாசாக்கள் கொண்டு வரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆறாவது அல்லது ஏழாவது ஜனாசாவாக பல காயங்களுடன் ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள், பார்த்தால் ஜுலைபி வந்த செய்தி ரசூலுக்கும் தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட இவன் முபாரக்கான கையால தூக்கினான், கபூரில் வச்சு அடக்கினான். நம்ப தகுந்த சில உலமாக்கள் சொல்ல கேட்டிருக்கிற இந்த செய்தியையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவசரமாக கபூரிலிருந்து மேலே ஏறினார்கள். கேட்டதற்கு சொன்னார்கள், அவரை வைத்தவுடன் ஹூருல்யின் பெண்கள் வேகமாக ஓடி வருகிறார்கள், இவர் எனக்குரியவர் எனக்குரியவர் என்ற குரலுடன். நாம் விளங்க வேண்டும், அன்றைய காலங்களிலே இருந்த வாலிபர்களுக்கும் என்ன பயிற்சி கொடுக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு சின்ன ஒரு ஆசைய கூட அல்லாஹ் பொறுத்தத்து கூட எத்தனையோ பேர் தயாரில்லை. ஹலாலான ஆசைய விடுவோம், இதெல்லாம் ஹலாலான ஆசைகளைத்தான் ரப்புடைய பொருத்தத்துக்கு விட்டார். பஜார்ல இருக்கிறாரு, தொழில இருக்கிறாரு, கேஷியர்ல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாரு, அசானுடைய சத்தம் கேட்கிறது, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் காலுக்குள்ளே ஊதப்படுகிறது, எத்தனை பேருக்கு உணர்வு வருகிறது. இங்கே என்னுடைய இந்த சில பணங்கள் வருவதன் மூலம் என்னுடைய உள்ளத்துக்கு வரக்கூடிய சந்தோஷத்தை விட இதை அப்படியே வைத்துவிட்டு ரப்புடைய கடமைக்கு நான் ஓடினால் அல்லாஹ் சந்தோஷப்படுவானே என்ற உணர்வுடன் வேகமாக மஸ்ஜிதை நோக்கி ஓடக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? எங்களை நாங்க கேட்டுப்பார். இது தன்னை தானே யோசிக்கக்கூடிய சபை. எங்களை நாங்க யோசிப்போம், நான் எந்த நிலையில் இருக்கிறேன், அல்லாஹுவும் ஏனைய இருப்பங்களும் என்று வரும் பொழுது என்னுடைய நிலை எப்படி இருக்கு? களைப்பில் வந்தேன், இரவு தூங்கினேன், நிம்மதியான தூக்கம் பேன் சுற்றி கொண்டிருக்கிறது அல்லது ஏசி பொருத்தப்பட்டிருக்கிறது, அழகான அமைதியான தூக்கம், சில மணி நேரங்கள் தூங்கும் பொழுது சுபஹுடைய அசான் சத்தம் கேட்கிறது. உலகத்தில் என்னுடைய நிலை எப்படி என்றால் தூக்கத்தை விட மிகவும் இன்பமான ஒன்று அந்த நேரத்தில் இல்லை. அந்த இன்பத்தை தியாகம் செய்து அல்லாஹ் என்னை தொழுவதற்கு அழைக்கிறான், அவனுக்கு முன்னால் சுஜூது செய்வதற்கு அழைக்கிறான், அதில் என்னுடைய வாழ்க்கையின் வெற்றி இருக்கிறது என்று சொல்லுகிறான், என்னுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு வா என்று ரப்பு கூப்பிடுகிறான். எனவே அவர் தன்னுடைய விருப்பை ஒரு பக்கம் வீசிவிட்டு உழு செய்து கொண்டு மஸ்ஜிதை நோக்கி ஓடி வரக்கூடிய தன்மை என்னிலே உண்டாகிவிட்டதா, அல்லது அந்த நிலை உண்டாக முன்னாலே நான் கபூரை போய் சேரப்போகிறேன்? தொழுகைக்கு தக்பீர் கற்றதுல இன்பம் உண்டாகிட்ட எங்களுக்கு, அல்லது அந்த இன்பத்தை அடையாமலே நாங்க கபூருக்கு போக போறோமா? மரணிப்பதற்கு முந்தின நேரம் தொழக்கூடிய தொழுகையும் நாம் தொழுத இதே தொழுகையாகத்தான் இருக்குமா, அல்லது தொழுகையிலே மாற்றம் உண்டாகுமா? ஒவ்வொருவரும் இப்ப கடைசா தொழுக மகரிப் தொழுக யோசனை பண்ணி பார்ப்போம், அதை எந்த அளவு சிந்தனையுடன் தொழுதோ, நாங்க தொழுகையில உள்ள கடைசி எந்த தரத்தை அடைந்திருக்கிறோம் இப்பொழுது தொழுகையிலே. கடைசா தொழுத மகரிப் தொழுக யோசனை பண்ணி பார்த்தா, இப்ப தொழுத மகரிப் தொழுகைய தப்பீர் கட்டியதிலிருந்து சலாம் கொடுக்கும் வரையிலே நான் எந்த நிலையிலே தொழுதேன், அல்லாஹ்வுடைய சிந்தனை எவ்வளவு உண்டாகியது, என்னுடைய உள்ளத்திலே எது இருக்கிறது, சுஜூதில் இருந்து கொண்டும் அந்த வெளியிலே உள்ள யோசனை, ருகூவில் இருந்து கொண்டும் அதே யோசனை, சுபஹான ரப்பியல் அலா வ பிஹம்திஹி என்று நாவு ரப்பை தூய்மைப்படுத்துகிறது, உள்ளம் வேறெங்கோ இருக்கு, இன்னும் பலப்படவில்லை. மௌத்துக்கு முன்னால் செய்யக்கூடிய கடைசி சுஜூதும் இப்படித்தான் இருக்குமா? உள்ளத்தை பார்த்து கேட்டுக்கு. அல்லாஹ்வுடைய பொருத்தம் வாழ்க்கையை நோக்கம். நல்லோர்கள் சாதிவுங்கள், சஹாபாக்கள் சாதிவுங்கள், ஒவ்வொருவரை எடுத்துக்கொண்டாலும் அப்படி எப்படியாவது என்னுடைய நிலைமை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, இந்த நிலையிலிருந்து நான் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவேன். இமாம் நசாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபு ஸிக்காத் என்ற ஒரு நூலிலே ஆச்சரியமான ஒரு சம்பவத்தை எழுதினார். அபு கிலாபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலாக அதிகமாக ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ராவி. இவரை பற்றி ஒரு மனிதர் சொல்லுகிறார், நான் மிஸ்ர் நாட்டிலே ஒரு கூடாரத்துக்கு பக்கத்தால் நடந்து வந்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுது அந்த கூடாரத்துக்குள் யாரோ ஒருவர் குர்ஆனுடைய ஒரு வசனத்தை திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டிருக்கும் சத்தம் என்னுடைய காதிலே விழுந்தது. ربي اوزعني ان اشكر نعمتك التي انعمت علي وعلى والدي وان اعمل صالحا ترضى ان அந்த வசனம், யா அல்லாஹ் எனக்கு அளித்த இந்த நிஅமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை பாக்கியத்தை வழங்குவிலே என்று வரக்கூடிய அந்த தொடர் வசனத்தை அடிக்கடி ஓதிக்கொண்டிருக்கிறேன். நான் பார்த்தேன், இவ்வளவு நிஅமத் செய்யப்பட்ட ஒரு மனிதனோ இந்த வசனத்தையே நான் ஓதிக்கொண்டிருக்கிற, இவரை போய் பார்க்கவேன், போய் அந்த கூடாரத்துக்குள் எட்டி பார்த்தேன், அவருடைய இரண்டு கையும் இல்லை, இரண்டு காலும் இல்லை, அவருக்கு பார்வையில் சரியாக விளங்குவதில்லை, பேசினாலும் கூட சத்தம் சரியாக கேட்பது. இதே சஹியான சம்பவம் நம் நசாயி ரஹ்மத்துல்லாஹி கிதாபு ஸிக்காத் என்ற
நம்ப தகுந்த உறுதியான உலமாக்களை பற்றி எழுதும் பொழுது அபு கிலாபாவுடைய இந்த சம்பவத்தை எழுதுகிறார். இவர் யோசிக்கிறார், இவர் என்ன நியமத்து இருக்கிறது, இந்த அளவுக்கு திரும்ப திரும்ப இவர் இதை ஓதிக்கொண்டிருக்கிறார். இந்த மைந்தர் கேட்டார், உங்களிலே அவ்வளவு பெரிய நியமத்து என்ன இருக்கு? அவர் சொன்னாரு, என்னை அல்லாஹு தஆலா கடலை அனுப்பி மூழ்கடிக்க செய்தாலும், மலைகளை எண்ணீரை திரட்டி என்னை தவிடுபொடியாக்கினாலும், நான் இந்த வசனத்தை தவிர வேறு எதையும் ஓத மாட்டேன். காரணம், நன்றி செய்யக்கூடிய உள்ளத்தையும் ஜிக்ரு செய்யக்கூடிய நாவையும் எனக்கு வழங்கும். இன்றைக்கு உள்ளவங்களுக்கும் திருப்தி இல்லை, எல்லாம் இருக்குதானா போதும், அல்ஹம்துலில்லா வருவது, வியாபாரம் எப்படி போகுது, அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் ஏதோ வாழ்க்கையை கொண்டு போறான், அல்ஹம்துலில்லா வாரது குறையை திருப்தி இல்லை போதும். இவர் சொல்லுகிறார், நன்றி செலுத்தக்கூடிய உள்ளத்தையும், அல்லாஹுடைய விதியை பொருந்திக் கொள்ளக்கூடிய இந்த தன்மையையும், இந்த ஜிக்ரு செய்யக்கூடிய நாவையும் தந்தாலே, இந்த இரண்டு நியமத்தும் எனக்கு போதும். அல்லாஹ் என்னை அழித்து விட்டாலும் கூட, மலைகளை அனுப்பி என்னை தவிடுபொடியாக்கினாலும், நான் இதைத்தான் சொல்லிக் கொள்ளுவேன். இதைவிட உயர்ந்த நியமத்து என்ன இருக்கு? சகஜ தொழில்விட்டு ரப்புக்கு முன்னால் கண்ணீர் வடிப்பதை விட உயர்ந்த நியமத்தை இருக்கிறது. நாம் நினைக்கிறோம், சிலர் நினைக்கிறார்கள், தொடர்ந்து பாவங்கள் செய்தாலும் எங்களுடைய நியமத்துகள் கலட்டப்படவில்லையே, வசதி அப்படியே இருக்கிறது, ஆரோக்கியம் அப்படியே இருக்கிறது, நான் நிம்மதியாகத்தானே வாழுகிறேன், ஆனால் பாவங்களின் மூலம் ஒரு விபரீதமும் ஏற்படவில்லையே. எல்லா பாவத்துக்கும் தண்டனை சுனாமி வருவதல்ல, எல்லா பாவத்துக்கும் தண்டனை சூறாவளி இறங்குவதல்ல, அது பொதுவான முறையிலெல்லாம் அனுப்புவான், சிலருக்கு வேதனை, சிலருக்கு சோதனை ரஹமத்தாக. ஆனால் பாவங்களுக்கு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கொடுக்கப்படக்கூடிய பயங்கரமான தண்டனை என்னவென்றால், உள்ளம் கண்கள் வட்டி போய் உள்ளம் விழுகி போவது, இபாதத்தின் இன்பம் கலட்டப்படுவது, தொழுகையில் உள்ள ருசி கலட்டப்படுவது, ஜிக்ருடைய ருசி கலட்டப்படுவது, குர்ஆன் திலாவத்திலே உள்ள இன்பம் கலட்டப்படுவது, தஹஜ்ஜத்துடைய அந்த தொழுகை, பரக்கத்தான தொழுகை எடுக்கப்படுவது, இவைகள் தான் தனிப்பட்ட பாவங்களுக்கு வழங்கப்படக்கூடிய பயங்கரமான தண்டனை. நல்லோர்கள் சொல்லுவார்கள், மா ஃபாததுனா ஸலாத்துல் ஜமாஅ இல்லா பிதம்பின் அஸாபனா, ஜமாத் தொழுகை எங்களுக்கு தவறினாலும் நாம் நினைப்போம், இதை செய்த ஒரு பாவத்தின் காரணமாகத்தான் இந்த நியமத்து கலட்டப்பட்டது. ஜமாத் தொழுகை சிலருக்கு வாழ்க்கையிலே துஹர் அஸர் தொழுகை தனியார், அல்லாஹ்வுடைய பயங்கரமான தண்டனை, இந்த சாத்தியங்கள் கலட்டப்படும். அவர் சொன்னார், இந்த இரண்டு நியமத்தையும் வழங்கினானே, இதை இல்லாதவர்களுக்கு முன்னால் இதுதான் ஆக உயர்ந்த நியமம் சொல்லிட்டு சொன்னாரு, எனக்கு உது செய்து விடுவதற்கும், என்னை கழுவி விடுவதற்கு, தொழுகைக்கான ஆயத்தங்களை செய்வதற்கென்று அல்லாஹ் எனக்கு ஒரு மகனை தந்திருக்கிறான், ஆனா அவனை கொஞ்சம் ரெண்டு நாளா காணல, கொஞ்சம் அவனை தேடி கொண்டு வரையிலுமா? இவர் சொன்னாரு, இதைவிட இப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு உதவி செய்வதை வேறு என்ன பாக்கியம் இருக்கிறதே, நான் போனேன் அங்க போய் அங்கே எங்களை தேடி பார்க்கும் பொழுது ஒரு மண் மேட்டிலே சில உறுப்புகளும் எலும்புகளும் இருந்தது. நான் விளங்கி கொண்டேன், ஏதோ ஒரு வேட்டை பிராணி இவருடைய மகனை வேட்டையாடி இருக்கு. எனக்கு சரியான கவலை, எப்படி அவர்களை எட்டி வச்சிருக்க, ஏற்கனவே பயங்கரமாக பாதிக்கப்பட்ட இந்த மனிதருக்கு இந்த செய்தி எப்படி நான் காதிலே போடுவேன்? இதற்கு பல வரிகளை யோசனை பண்ணிவிட்டு அவரிடம் போய் சொன்னேன், அய்யூப் அலைஹிஸ்ஸலாமை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அவர் சொன்னார், ஆம், இத்தனை வருடங்கள் பயங்கரமான சோதனையிலே நோயிலே கஷ்டப்பட்டார்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய விதியை பொருந்தி கொண்டார்கள் என்றெல்லாம் அவர் சொன்ன பொழுது சொன்னார், உங்களுடைய மகனுடைய விடயத்திலும் அல்லாஹ் உங்களுக்கு சில நன்மைகளை எழுதியிருக்கிறான், நன்மையை ஆதரவு வையுங்கள், பொறுமை செய்யுங்கள், மகன் நிலை இப்படித்தான். அவர் அழுதார், சத்தமிட்டு ஒன்றை சொன்னார், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி லம் யஹ்லுக் மின்னி துர்ரியத்தன் இலன்னார், அவன் ஒரு நல்ல மகன்,
என்னுடைய பித்தளங்களில் என்னிலிருந்து நரகத்துக்குரிய ஒருவனை படைக்காமல் சுவர்க்கத்துக்குரியவனை படைத்து தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். மகன் சொர்க்கவாசியா பேசிட்டானே அல்ஹம்துலில்லாஹ். அந்த வார்த்தையோடு அவர் வஃபாத்தாகிவிட்டான். சொல்கிறார், நான் அவரை அடக்கம் செய்தேன், அன்று கனவிலே கண்டேன். நிலையை விசாரித்த பொழுது சொன்னார், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா என்னை மிகவும் சிறந்த நிலையிலே இப்பொழுது வைத்திருக்கிறார். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, தேவை உலகத்தில் எந்த நிலையில் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும். அதற்கு எதையும் அர்ப்பணிக்க தயார். அதற்கு என்னுடைய ஆசையை நான் அர்ப்பணிக்க தயார். இன்று ஹலாலான ஆசை அல்ல, ஹராத்தை விடுவதற்கு மனிதன் தயாரில்லை. வட்டியை விடுறதுக்கே தயாரில்லை. சில பாவங்களை விடுவதற்கு தயார், ஹராமான பார்வையை விடுவதற்கு தயார் இல்லை. இதன் மூலம் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்குமே. குர்ஆனுடைய உறுதியான வாக்குறுதி, வலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். ஒரு பாவம் செய்வதற்குரிய நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது, நஃப்ஸுடைய ஒரு ஆசையை நிறைவேற்றுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டி வருமே என்ற அச்சத்துடன் பயத்துடன் அந்த பாவத்திலிருந்து ஒரு மனிதன் கலண்டு விட்டால் அவனுக்கு அங்கே இரண்டு சுவர்க்கங்கள் எழுதப்பட்டுவிடும். இது குர்ஆன் சொல்லக்கூடிய வாக்குறுதி நேரடியாக. தாரிக் இப்னு அத்தாகிரில் பதிவாக இருக்கும், கலீஃபா ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி இவருக்கும் இவருடைய மனைவிக்கும் பின்னர் வாய்த்தக்கம் உண்டான். அவரும் சில விடயங்களை பேசுறா, இவரும் பேசுறாரு. அப்படியே பேசிக்கொண்டு வந்து ஒரு கட்டத்துல இவர் ஒரு விடயத்தை நிரூபிப்பதற்காக வேண்டி இவருக்கு சொல்லிப்பட்டுட்டு, இல்லம் அகுன் மின் அஹ்லில் ஜன்னா, நான் சுவர்க்கவாசிகளில் இல்லை என்றால் உனக்கு மூணு தலாக் முடியும். விடயத்தை இவர் உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி அவர் அப்படி சொன்னார். தலாக் விளையாட்டு, அது ஜோக் பண்ற ஒன்று இல்லை. தலாக்ன்றது மனைவியோடு கரண்ட் நெருப்பத்தோடு சொல்லிட்டாரு. மனைவி தலையில கைது, நீங்க செஞ்ச வேட இப்ப எனக்கு இதுக்கு பின்னால் உங்களோட வாழ்றதுக்கே நீங்க எப்படி சொல்லுவீங்க, நீங்க சொர்க்கவாசி இல்லாட்டு அது எப்படி உங்களுக்கு தெரியும். இப்ப இவருக்கும் பெரிய பிறகு அவ ஒதுங்கிட்டா எப்படி வாழலாம். இப்ப நான் இவரும் எனக்கு மூணு தலா துண்டன் ஆயிட்டு ரசீதுக்கு பெரிய பிரச்சனை ஆகிட்டு. உடனே அந்த காலத்திலே இருந்த முழு உலமாக்களுக்கும் எழுதினார் பதுவா, இப்படி நான் சொல்லிட்டேன், இந்த நோக்கத்துல நான் சொல்லிட்டேன், என் மனைவிக்கு மூணு தலா குண்டாகி விட்டதா இல்லையா பதுவா எழுதி அனுப்பும். இல்ல அந்த பதுவாவும் வரும், எல்லாம் பாக்குறாங்க, எல்லாம் தலா குண்டாகிட்டு உண்டாகிட்டு உண்டாகிட்டு எல்லாம் அந்த முடியும். சரியான ஆத்திரம், எழுத்துல சொன்னது சரியாக விளங்கி இருக்காதோ எல்லா உலமாக்களையும் ஒன்று சேர்ந்து, அவருடைய சபைக்கு முழு உலமாக்களையும் ஒன்று சேர்த்து நடந்த நிகழ்வையும் தெளிவாக சொல்லி சொன்னார், இதுதான் நடந்தது, இதுக்குதான் நான் இப்படி சொன்னேன், இதுக்கு எனக்கு தலா குண்டாகிட்டா. எல்லா உலமாக்களும் சொன்னாங்க, எழுதப்பட்டதை போலதான் பதுவா. அதுல இருந்தாங்க ஃபகீஹ் லைத் இப்னு சஅத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அந்த காலத்தில் வாழ்ந்த மிக முக்கியமான ஃபகீஹ். அவர் ஒன்றும் பேச, அவர்கிட்ட கேட்டாங்க எல்லா உலமாக்களும் சொன்னாங்க நீங்களும் பத்துவாவை சொல்லிட்டா சரியே. அவர் சொன்னார், நான் ஹாரூன் ரஷீதோட தனியே பேசுறேன், சில விடயங்கள் அவர்கிட்ட கேட்கும். எல்லாரும் பேசிட்டாங்க. ஹாரூன் ரஷீத கூப்பிட்டார்,
சொன்னாங்க, இப்ப நீங்க மன்னராக இருந்தாலும் நான் சொல்றதை செய்வேன், குரானை எடுத்துக்கொண்டு வாங்க அப்படின்னு. அவர் குரானை கொண்டு வந்தார், சூரத்துர் ரஹ்மானை பிறட்டும் கொண்டார், பிறட்டினார், போதும் கொண்டார். அர் ரஹ்மான் அல்லமல் குரான் ஹலக்கல் இன்சான் அல்லமல் பயான் அப்படி போகுது. இந்த வசனம் வரும் பொழுது வலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான், யார் அல்லாஹுவை பயந்து ரப்புக்கு முன்னால் நிற்க வேண்டி வரும் என்ற ஒரு பயத்துடன் பாவங்களில் இருந்து தவிர்ந்து கொள்ளுகிறாரோ, நஃப்ஸுடைய ஆசையை கட்டுப்படுத்திக் கொள்கிறாரோ, அவருக்கு இரண்டு சுவர்க்கம் என்ற குர்ஆனுடைய வசனம் வந்த பொழுது நிறுத்துங்கள். ஃபகீஹ் லைத் இப்னு சாத் சொன்னாரு, இப்ப சொல்லுங்க வாழ்க்கையில் இந்த வசனத்தை அமல் செய்வதற்குரிய சந்தர்ப்பம் இப்பொழுதாவது கிடைத்திருக்கிறதா? அவர் சொன்னார், நிறைய சந்தர்ப்பங்கள் கிடைத்திருக்கு. சொன்னாரு, ஒரு சொருக்கம் இல்ல ரெண்டு சொருக்கம். மனைவியும் சொன்னா, எந்த கணவன் விஷயத்துல இந்த விஷயத்தை நான் உண்மைப்படுத்துகிறேன், ரப்புடைய பொருத்தத்துக்கும் அல்லாஹ்வுடைய பயத்துக்கும் அவர் எத்தனையோ அலாலான விடயங்களையும் விடக்கூடியவர். இதால முன்பின் ஆகிடுமோ, பாவம் வந்து சேர்ந்துடுமோ, அல்லாஹ் மாற்றிக்கொள்ள வேண்டி வருமோ? சொன்னாரு, பலா குண்டாகவில்லை, ஏன் அப்படிப்பட்ட முறையில யார் வாடுகிறார்களோ இரண்டு சுவர்க்கம் என்று அவருடைய நிலையை வைத்து அவர்களுக்கு கொடுத்த பத்துவாய். அந்த அளவுக்கு குர்ஆன் உறுதியாக சொல்லுகிறது, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு நாம் வாழ்க்கை நிலைகளை அர்ப்பணித்தோம், அந்த நிலையிலே நாம் இருக்கிறோமா? அந்த ஈமானியத்தான உறுதி எங்களிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா? ஒரு தேவை வரும் பொழுது ரப்பிடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்ளக்கூடிய தன்மை நிகழ்த்திருக்கிறதா, அல்லது ஏதோ ஒரு வலையிலே நிலைமையை சமாளித்துக் கொள்வோம் என்ற நிலைதான் எங்களிடையே இன்னும் இருக்கிறதா? கண்ணியத்துக்குரிய சகாபாக்கள், இப்பொழுதும் இஸ்லாத்திலே ஆரம்பத்தில் இருந்ததை போன்று வளமையாக இருக்கு. நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் தீண்ட முன்னேறினா, நாங்க வியாபாரத்துல முன்னேறத போல, எங்கட கட்டுமானங்கள்ல முன்னேறத போல, எங்கட உடுப்புல முன்னேறத போல, வாழ்க்கையில மத்த மத்த விஷயங்களை முன்னேறத போல, பத்து வருஷத்துக்கு முன்னால் இருந்தத போல நாங்க யாரும் இப்ப இல்ல முன்னேறி இருக்கிறோம். ஆனா தீண்ட விஷயங்கள்ல யகீல்ல தொழுகையில திக்ருல இல்முல அஹ்லாக்ல இஹ்லாஸ்ல தீனுக்காக வேண்டி தியாகம் செய்யறதுல சில நேரங்கள்ல 20 வருடத்துக்கு முன்னால் எப்படி இருந்தோமோ அதே நிலையில் தான் இப்பொழுது இருக்கிறோம். எங்களை செக் பண்ணி பார்க்கலாம், யகீன் கூடி இருக்குதா இல்லை? சஹாபாக்கள் போக 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 முன்னேறினாங்க. தீன் மரணிக்கும் பொழுது உயர்ந்த அந்தஸ்து அடைஞ்ச நிலையம் அவுத்தார். சஹாபாக்களுடைய ஆரம்ப கட்டம் எப்படி இருந்தா பாருங்க, எப்படி மாறுறாங்க. ஆரம்ப கட்டம் எப்படி இருந்தா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமனால் ஹுதுபா ஓதி கொண்டிருக்கார் மிம்பர்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா பயான், சஹாபாக்கள் எல்லோரும் பயான் கேட்டுக்கொண்டிருக்க வெளியில. இது ஆரம்ப கட்டம். வெளியில இருந்து வியாபார கூட்டம் வரக்கூடிய ஓச சத்தம் கேட்குது. அந்த காலங்கள் ஒரு அடையாளம் இருந்தது, மணி அடிக்கப்படும், அந்த சத்தத்துல விளங்கிக் கொள்வாங்க. வெளியில இருந்து வியாபார கூட்டம் சாம்பல இருந்து பத்தரால இருந்து வரும், தேவையான சாமான்களை வாங்கிக் கொள்வாங்க. அவங்களுடைய பிரதானமான தொழில் பிசினஸ். இந்த சத்தம் காதுல விழுந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல ஹுத்பா ஓதிக்கொண்டிருக்கிறாங்க. சஹாபாக்கள்ல 12 பேரை தவிர மத்த எல்லாரும் இல்லை, எல்லாரும் ஓடிச்சாங்க. நாங்களும் அப்படி செய்வோம். குர்ஆன் அல்லாஹ் சொல்லிக்கா, வஇதா ரஅவ் திஜாரத்தன் அவ் லஹ்வன் இன்ஃபல்லு இலைஹா வதரகூக காயிமா. யா ரசூலல்லாஹ், பாருங்க இந்த ஆட்கள் ஒரு வியாபார கூட்டத்தை உலக விடயங்களில் காணும் பொழுது உங்களை நின்ற நிலையிலே அப்படியே வைத்துவிட்டு ஓடு இந்த கூட்டம். இவங்களுக்கு என்ன செய்வோம்? ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொன்னான், குல் மா இன்தல்லாஹி கைர் மின் அல்லஹ்வி வ மின் அத்திஜாரா
வல்லாஹு கைரு ராஜிகீன், இவர்களை வைத்துக் கொண்டு இந்த இரண்டு தலைப்பிலும் பேசுங்கள். ஒன்று மறுமையை பேசுங்கள், இரண்டாவது ரிஸ்கூடியவன் அல்லாஹ் என்பதை பேசுங்கள். இந்த தொழுகையில் அதாவது மஸ்ஜிதுக்குள் இருந்து வியாபாரத்தை நோக்கி ஓடினார்கள் ஆரம்ப கட்டத்திலே. அல்லாஹ் சொன்னான் இவர்களிடம் மறுமையிலே உள்ளது ஹைர் என்ற மறுமையின் சிறப்பை அடிக்கடி பேசுங்கள், நிரந்தரமான வாழ்க்கையை பேசுங்கள், அல்லாஹ் ரிஸ்கழிக்க கூடியவன் என்பதை பேசுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் பேசினான். கொஞ்சம் சிந்தனை மாற போலே சஹாபாக்கள் மறுமை பக்கம் திருப்புவா. அன்பளிப்பாக வழங்கப்பட்ட நல்ல ஒரு அழகான ஒரு ஜிப்பா உடுத்து கொண்டு வந்தாங்க மினுங்கது. சஹாபாக்கள் எல்லாம் பார்த்து கொண்டு அதை புடிச்சு பார்த்து அழகாக இருக்குது யார் ரசூலல்லா என்று கொஞ்சம் சிந்தனை அங்கு போகும் பொழுது தக்கடி திருப்புறாங்க. எப்படி எல்லாருக்கும் தெரியுமா, சுவர்க்கத்திலே வழங்கப்படக்கூடிய கைலேஞ்சி இந்த உலகம் உலகத்திலே உள்ளவைகளை விட சிறந்தது. தக்கடி திருப்புறம் ஓடு சரிஞ்சு விழப்போகுது, ரெண்டு வாப்பாவும் மகனும் சேர்ந்து கட்டி கொண்டு இருக்கிறாங்க, சரிஞ்ச ஊட்ட சரி செய்யறாங்க. அண்ணன் போய் கேட்டாங்க என்ன செய்யுங்க, சரிஞ்சு விழப்போகுது சரி செய்து கொண்டிருக்கிறோம், அதை தடுக்கலானா சொன்னாங்க. ஆனா இதை விட அவசரமா மௌச்சு வந்துடலாம், அதையும் பார்த்துக்கோங்க. தக்குன்னு திருப்பினான். இரண்டாவது ரிஸ்க் அளிக்கக்கூடியவன் அல்லாஹ், இத பேசும். எப்படி மாறிட்டாங்க, குர்ஆன் அல்லாஹ் வேறொரு இடத்துல இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு பின்னால் இந்த சஹாபாக்களை பற்றி இறக்கி வைக்கிறான். ரிஜாலும் லா துல்ஹீஹிம் திஜாரத்துல் வலா பைஉம் அன் ஜிக்ரில்லாஹ், இவர்கள் தான் உண்மையான மனிதன். வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு இவர்களுக்கு தடையாகவில்லை, அது உதவியாக இருக்கு. எப்படி இறக்கினான்டா, சஹாபாக்கள் தொழிலில் இருந்து கொண்டு வியாபாரத்தில் இருந்து கொண்டு அல்லாஹு அக்பர் என்ற சத்தம் கேட்கும் பொழுது அப்படி அப்படியே தொழிலை வைத்துவிட்டு மஸ்ஜிதை நோக்கி ஓடும் காட்சியை பார்த்துவிட்டு அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான். எப்படி மாறிட்டான், மஸ்ஜிதுக்குள் இருந்து வியாபார கூட்டத்தை நோக்கி வெளியிலே வந்தவர்கள் இப்ப வியாபார தப்படியை வச்சுட்டு அல்லாஹு அக்பர் என்றும் பொழுது மஸ்ஜிதை நோக்கி ஓடுகிறார், முன்னேறினார். தொழுகையில முன்னேறினான். சில பேரை நாங்க 40 வருஷத்துக்கு முன்னால் இந்த தொழுகையை தொழுகிறோமே அதே தொழுக உணர்வுல சிந்தனையில் எந்த மாற்றமும் இல்லை, அப்படியேதான் தொழுகும். சஹாபா யுத்தத்துக்கு போயிட்டு வாரார பல மாதங்களுக்கு பின்னால் அபூ ரைஹானா தயாத்து சஹாபாரன் மனைவி உடுத்து ரெடியாகி கொண்டிருக்கிறார் கணவனை வரவேற்பதற்கு. நான் 2 ரக்கம் தொழுகிட்டு வாரேன், தக்பீரை கட்டினாரு, தொழுகிறாரு தொழுகிறாரு தொழுகிறாரு, ஓதுறாரு ஓதுறாரு ஓதுறாரு, மனைவியும் பார்த்து கொண்டிருக்கிறார், முடிச்சிறார் இல்ல. சுபஹுக்கு அல்லாஹு அக்பர் என்று அசான் கேட்கும் பொழுதுதான் ருகூ. சலாம் கொடுத்த உடனே உம்மு ரைஹானா சொன்னா ஆத்திரம் தாங்கலாம, சட்டத்தை பேசினேன். அபு ரைஹானா எங்களுக்கும் இஸ்லாம் ஒரு ஹக்கை உங்களுக்கு வைத்திருக்கிறேன் என்பதை மறந்துவிட வேண்டாம் அப்படின்னு பொறுமை தாங்கலாம சட்டத்தை சொன்ன. அபு ரைஹானா சொன்னார் மன்னிச்சுக்கோ, நான் உண்மையிலே சுருக்கமா சொல்லிட்டு வாரத்துதான் தக்பீரை கட்டினேன், சொருக்கத்தை பத்தி சில வசனங்களை ஓதினேன், எனக்கு உண்மையில அசான் சொல்லப்படும் பொழுதுதான் உணர்வை வந்தது, அதனால நான் குற்றவாளி இல்லை அப்படி. எப்படி மாறினா, அஹ்லாக்ல யக்கீன்ல சஹாபாக்கள் இல்ல, சில பேர் சொல்லுவாங்க அது சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் இருந்தால், அதுக்கு பின்னால வந்தவங்களும் காட்டியிருக்கிறாங்க நிறைய. இப்னு அப்பாஸ் சைரசி என்று தாரிக் இப்னு அஸாக்கிரிலேவர் மிகப்பெரிய ஒரு வசதிக்காரர் முஹத்தி, அல்லாஹின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து ஒரு மனிதன் வாழும் பொழுது அல்லாஹ் நிச்சயமாக உதவி செய்கிறான், உலகத்திற்கு பின்னால் அவனை கேவலப்படுத்த மாட்டான். இல்ல நான் தான் இதனை செய்கிறேன் என்ற நம்பிக்கையோட இவர் துனியாவுக்கு பின்னால ஓட ஆரம்பித்தா துனியா இவனை விரட்டும், துனியால இவர் கலந்து நாசமாக இவர் ஒன்றும் இல்லா போய்த்து உள்ளத்துடைய பரிசுத்தம் இல்லாம போய்த்துடும், இமானத்துடைய இன்பம் கலட்டப்பட்டுடும், அல்லாஹ்ட்ட கேட்கணும் என்ற தன்மை இல்லாம போய்த்துடும். உதவிகளை காண்றதுக்கே இப்னு அப்பாஸ் சைரபி மிகப்பெரிய வசதிக்காரன், சைரபின்றதே நாணய மாட்டுக்காரன், பொருளார் வீட்டில் தூங்கி கொண்டிருக்கிறாரு. திடீரென்று கனவுல அவருக்கு சொல்லப்படுகிறது, அவசரமாக எழுந்து பெண்ணிடம் ஒருவர் உதவி கேட்டுக் கொண்டிருக்கிறார், அவரை போய் கவனியும். கனவுல சொல்லப்படுகிறது. இவர் பார்த்தார், யார்த்த போறார், இரண்டாம் முறை தூங்கினார் கனவு, இரண்டாவது தடவையும் அதே போல் எழும்பினாரு, தொழுதாரு, தொழுது அப்படியே முத்தல்லாரை தூக்கம் வைத்தது. மூன்றாவது தடவை அவசரமாக எழுந்து போகும். இவர் பார்த்தார், இது மூணு முறை கண்டுட்டேன், ஏதோ ஒன்று இருக்கிறது. தேவையான துணிமணிகள் எடுத்துக்கொண்டார், வாகனத்தில் ஏறி உட்கார்ந்தார், வெளியில போறார். தஹஜ்ஜத்துடைய நேரம், மஸ்ஜிதுக்கு முன்னால் போய் நின்றது அந்த உத்தகம். மஸ்ஜிதுக்குள் நுழைந்து பார்த்தால் அங்கே ஒரு சாதாரண ஒரு முசாஃபிர் மனிதர் அமர்ந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே கேட்டுக் கொண்டிருக்கிறார், யா அல்லாஹ், இந்த குடும்பம், இந்த புள்ளைகள் பசியில பட்டினியில முறையிடுவதற்கு உன்னுடைய மாளிகைக்கு வந்தேன். இவர் பார்த்தார், இதுதான் வேலை செய்தாங்க, மெயின் இடத்துக்கு செய்தியை கொடுக்கிறார், அங்கிருந்து ஓடர் வரும், ஆகப்பெரிய பணக்காரன் எழுப்பி அனுப்புறான் போ அவன், இல்லாட்டி இவர் பேசி கை நீட்ட வேண்டி வரும். சொன்னார், இந்தா உனக்கு தேவையான முழு பொருள்களும், இதற்கு பின்னால கவலைப்படாதே, நான் தான் இப்னு அப்பாஸ் சைரபி, கேள்விப்பட்டிருப்பாய், என்ன தேவை வந்தாலும் வேண்டிய நேரம் வாயில் திறக்கப்பட்டிருக்கும், வரலாம். நாங்க யோசிப்போம் எப்படி, அல்லாட்ட கேட்டு நல்லா நிரந்தர வருமானத்துக்கு ஏற்பாடு செஞ்சிட்டான். அவர் சொன்னாரு, சுபஹானல்லாஹ், இப்ப தேவை வரும் பொழுது அவன்கிட்ட முறையிட்டேன், உங்களை சபவாக்கினான், திரும்பவும் தேவை வரும் பொழுது அவனிடத்தில் தான் முறை. யக்கீன்ல முன்னேறு பெரியோர்களே, சகோதரர்களே. எனவே நாங்களும் இந்த தீனிலே முன்னேறுவதற்கு, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய நிலையிலே வாழ்வதற்கு, எங்களையும் தயாராக்குவதற்கு தான் இந்த அழகான முபாரக்கான உழைப்பு, தஸ்கியாவுடைய உழைப்பு. அடிக்கடி நல்ல விடயங்களை கேட்டு பேசி தியாகம் செய்து இந்த நிலையை நாம் அடைய வேண்டும். இருக்குதான் தியாகம், அடுத்தவங்களை திருத்துறதுக்கு எங்கள்கிட்ட மாற்றத்தை உண்டாக்குற விருப்பமானவைகளை தியாகம் செய்து, அல்லாவுக்காக வேண்டி தியாகங்கள் செய்து நாம் முயற்சி செய்யும் பொழுது, கண்ணீர் வடித்து அல்லாவிடத்தில் கேட்கும் பொழுது, அல்லாஹ் ஜல்லா சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஈமானிய கூவத்தை ஏற்படுத்துகிறான். அதன் மூலம் ரப்புடைய பொருத்தத்துக்கு எதையும் செய்யக்கூடிய நிலைக்கு மனிதனுக்கு வரலாம். மௌத்துக்கு முன்னால் அந்த நிலைக்கு மனிதன் வரவே, சாதாரண ஒரு ஹராமான பார்வையையே எனக்கு தவிர்ந்து கொள்ள முடியாத நிலையில் தான் ஈமான் இருக்கிறது என்றார். சதான் கேட்கும் பொழுதே உற்சாகத்துடன் மஸ்ஜிதை நோக்கி விரைந்து ஓடுவதற்குரிய அந்த பக்குவம் கூட இன்னும் வாழ்க்கையிலே வரவில்லை என்றார். இன்பமான தூக்கத்தை விட்டுவிட்டு சுபகு தொழிலுக்கு தகச்சத்துக்காக வேண்டி உஜாராக எழும்புவதற்குரிய நிலை இன்னும் உருவாகவில்லை என்றார். இன்னும் எவ்வளவு பெரிய பயிற்சி எனக்குள்ளே செய்யப்பட வேண்டும் இந்த ஈமானியத்தான முயற்சி, அதுக்குதான் இந்த உழைப்பு. எங்கட பணத்தை, எங்கட நேரத்தை, எங்கட காலத்தை, எங்கட உடலை செலவழித்து உலகம் எல்லாம் வளைந்து திரிந்து அல்லாஹ்விடத்தில் இதைத்தான் கேட்கவே, எங்கட ஹிதாய முழு உம்மத்துடைய ஹிதாய, எங்கட வாழ்க்கையில மாத்தம் ஈமானிய கூவ செய்வோமா இன்ஷா அல்லாஹ். அந்த நீயத்தோட சொல்லுங்க, எங்கட வாழ்க்கையில மாத்தம் உண்டாகிறதுக்கு, ஈமான்ல கூவத் உண்டாகிறதுக்கு, ஆறு சிபாத்துகள்லையும் நாங்க முன்னேறதுக்கு, நான் அவசரமாக நாலு மாதம் போறதுக்கு தயார். நீயத்து வாரவங்க எல்லாரும் எழுதுகின்றாலும் எங்கட பல தேவைகள் ஆசைகள் இருக்குது, எல்லாத்தையும் தியாகம் செய்கிறேன், ரப்புடைய பொருத்தம் வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாக வேண்டும், அல்லாஹ் சந்தோஷப்படுத்திய நிலையில நான் மூத்தாகும். அந்த நீயத்தோடு உறுதியா உள்ளத்துல நீயத்து வாரவங்க எல்லாரும் பிஸ்மில்லா எழுமுங்க, அவசரமாக உடனடியாக நான் ஒரு நாலு மாதம் போறதுக்கு தயார் இன்னொரு தியாகம் செய்யறேன். நல்லாட தீனுக்கு சஹாபாக்கள் செஞ்ச அப்படிப்பட்ட தியாகம், அல்லாட பொருத்தத்துக்கு எலும்பு நிமிஷம் எலும்பு நிமிஷம் நீயத்து வருவது, ஆசை வருவது, உள்ளத்துல யோசனை வருவது, பேரை கொடுப்போம், நீயத்து வைப்போம். எல்லாம் உயாரிக்கும். நீயத்துவானவங்கெல்லாம் விரும்பி பேரணும். எலும்பு நல்லா கபூல் செய்வானாக, ஈமானுடைய மௌத்த நசீபாக்குவானாக, ஜன்னத்தில் பிரதோஷ நசீபாக்குவானாக, குடும்பங்களோடு ஜன்னத்தில் பிரதோஷத்தில் வாழக்கூடிய வாய்ப்பு நசீபாக்குவானாக. இந்த மாதிரி நினைச்சாலும் வேற யாரையும் எலும்புங்க. நீயத்து வருவது, ஆசை வருவது, நீயத்தை கேட்கிறோம், பேரை கேட்கிறோம். நானும் தயார் மௌத்துக்கு முன்னால் இப்படி பல தியாகங்கள் நாங்கள் செய்யணும். எலும்புங்க நினைச்சாலும் எங்களோட ஆசைகளை நாங்கள் அர்ப்பணிச்சோம். அல்லாஹ் பொருத்தத்துக்கு தீனு அப்படி எங்களோட பதிவேற்று, அதாவது பதிவுகளில் நிறைய பதிவு செய்யப்பட்டிருக்கோனும். அல்லாஹ் பொருத்தத்துக்கு உலகத்தில் இவர் செஞ்சவைகள். அல்லாஹ் கபூல் செய்வானாக, ஈமானுடைய மௌத்தை நசீபாக்குவானாக, ஜன்னத்தில் பிரதோஷத்தை நசீபாக்குவானாக. இந்த மேலும் நினைச்சாலும் கேட்கிறோம், நிறைய பேர் இருக்கும். எலும்பு அவசரமா ஒரு 4 மாசம் போறோம், 2 கிழமைக்குள்ள கூடினோம், 2 வாரத்துக்குள்ள 4 மாசம் போறதுக்கு நான் தயார். அல்லாட தீனுக்காகவும் என்ற சின்ன சின்ன ஆசைகளை கொஞ்சம் முற்படுத்தி அல்லா கபூல் செய்வானாக, ஈமானுடைய மௌத்தை நசீபாக்குவானாக, ஜென்னத்தில் கிருதோசை நசீபாக்குவானாக, குடும்பங்களோடு ஜென்னத்தில் கிருதோசில வாழக்கூடிய வாய்ப்பை நசீபாக்குவானாக. இந்த மாதிரி நிமிஷம் வேற யாரும் எல்லாருக்கும் மாசம் இருக்குது, யோசிக்கும். பேரை கொடுத்துட்டு யோசிப்போம், எப்படி போகலாம் பேரை கொடுத்துட்டு? பேரை கொடுக்காம யோசிச்சா முடிவு வராது. முதலாவது நீயத்தை வெளிப்படுத்திட்டு இப்ப பெயரை கொடுத்துட்டே இதை எப்படி நான் நிறைவேற்றலாம் அல்லாட்ட சொல்லு. அதுக்குரிய முயற்சிகளுக்கு அல்லாஹ் கபூல் செய்வானாக, ஈமானுடைய மௌத்தை நசீபாக்குவானாக, ஜன்னத்தில் பிரதோஷத்தை நசீபாக்குவானாக, குடும்பங்களோடு ஜன்னத்தில் பிரதோஷத்துல வாழக்கூடிய வாய்ப்பை நசீபாக்கு. இன்னமிக்கிறோம், இன்னமிக்கிறோம், யோசனை பண்ணி பண்ண எழும்புவோம் அவசரமா. இதுக்கு கிடைக்கிறது லாபம். ஆரம்பத்துல சொன்னது ரசூலுல்லாஹ் எதை முழு வாழ்நாள்லயும் கேட்டாங்களோ, அல்லாட பொருத்தம் ஒவ்வொரு நாளும் தொலை போற டைம்ல கேட்டாங்களோ, தாயத்துல போயிட்டு அடி வாங்கிட்டு எதை கேட்டாங்களோ, இரவு நேரம் சுஜூதுல இருந்து எதை கேட்டாங்களோ, அந்த பொருத்தத்துக்குதான் இந்த முழுத்தியாகும். அப்பதான் வபாத் ஆகும் பொழுது சக்கராத்துடைய நேரத்திலே சொல்லப்படும். இந்த நோக்கத்தோட வாழ்ந்தாத்தான் மறுவீங்க. அமைதியான நிம்மதி பெற்ற ஆத்மாவே அல்லாட பொருத்தத்தின் பக்கம் திருப்தியின் பக்கம் வருவாயாக என்பதை செய்தி கிடைக்கும். இந்த நோக்கத்தோட வாழ்ந்தார். அதனால் உலகத்திலே தீன கொண்டு நிம்மதி அடைஞ்சவங்களுக்குத்தான் அமைதியான ஆத்மாவை நன்மாராய் சக்கராத்தின் பொழுது வரும். உலகத்திலே நிம்மதி வரல, பிசி துனியான பிசியிலே நிம்மதி இல்லாமல் இருந்தாரு. இவரை பார்த்து சொல்லப்படும் நிம்மதியான ஆத்மாவை. அவருக்கு ஒரு கொஞ்சம் திக்ரு செய்யறக்கே உள்ள நிம்மதி இருக்கல், அவர் டைம் இருக்கல் உலகத்தில். அந்த பக்குவத்தை அடைந்ததுக்குரிய
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.